On June 14, 1989, due to some misinformation.
1989 சபையில் பற்றி தவறான தகவல்களை கானா நாட்டு அரசு அந்த ஆப்பிரிக்க நாடுகள் பிற்கால பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சபையின் அனைத்து செயல்பாடுகளையும் தடை செய்தது. அனைத்து ஊழிய பணிகளும் நின்று போயின. இந்த நேரத்தை உரைத்த காலம் என குறிப்பிடுகிறது. வீடுகள் ஆராதித்தும் வீட்டு மற்றும் விசாரணை போதகர்களும் ஒருவரைக்கு ஒருவர் கவனித்துக் கொண்டு அங்கத்தினர்களை சுவிசேஷம் ஒளியை எப்படி பிரகாசமாய் வைத்திருந்தார் என்பது பற்றி அநேக உணர்ச்சி ஊட்டம் கதைகளை உள்ளன. காலைப்போக்கில் தவறான புரிந்து கொள்ளுதல் நிவர்த்தி செய்யப்பட்டது. 1999 நவம்பர் 29 உரைத்த காலம் முடிந்தது. சாதாரண சபை நிகழ்ச்சிகள் தொடங்கின. அப்போதிலிருந்து சபைக்கு கானா அரசுக்கும் இடையே மிக சிறந்த உறவு இருந்து கொண்டிருந்தது. அந்த அசாதாரண காலத்தில் வந்த ஆசீர்வாதங்களை உரைத்த காலத்தில் வாழ்ந்த சபையர் குறிப்பிடுகின்றனர். அவர்கள் சிந்திக்க தூரத்தினால் அநேகரின் விசுவாசம் பலம்பட்டது. உரைத்த காலத்தில் எல்டிஎஸ் கூடமிடத்தை காவல் காக்க நியமிக்கப்பட்ட ஒரு இளம் காவலர் நிக்கோலஸ் ஓபஸ் ஒரன் அவரது கடமையை கடிதத்தை இரவில் காவல் காப்பது கூடமிடத்துக்கு முதல் வந்தபோது காகிதங்களும் புத்தகங்களும் அறைகளும் சிதறி கிடைப்பதாக கண்டார். இந்த உலங்கட்ட நிலைகளில் மத்தியில் அவர் ஒரு மர்மன் புத்தகத்தை கண்டார். அது தீங்கானது என அவர் சொல்லப்பட்டிருந்ததால் அப்புத்தகத்தை அவர் உதாசீனம் செய்ய முயன்றார். ஆனால் ஆச்சரியமாக ஆனால் கவரப்பட்டதாக உணர்ந்தார். கடைசியாக நிக்கோலஸ் மேலும் புத்தகத்தை உதிசனமாக செய்யவிடில் அவர் அதை எடுத்தார். அதை வாசிக்க தூண்டப்பட்டார். அவர் முதல் 3 எடுத்த போது முதல் நேப்பி முழுவதும் வாசித்தார். இரண்டாம் நேப்பி முழுவதும் வாசித்தார். எங்கள் பிள்ளைகளை தங்களுடைய பாவங்களில் மன்னிப்புக்காக எத்தனைகளை நோக்க வேண்டும் என்று அறியும் பொருட்டாக தாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். கிறிஸ்துவில் களி கூறுகிறோம். கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். எங்கள் தீர்ச்சிகளின் படியை நீங்கள் எழுதியிருக்கிறோம். அந்த இடத்தில் நிக்கோலஸ் ஆவியை பலமாக உணர்ந்ததால் அவர் ஆழ்ந்த தொடங்கினார். அவர் வாசித்து கொண்டிருந்த இந்த புத்தகம் வேதம் அவர் வாசித்த ஏதினும் மிக சரியாது என அநேக உணர்த்தல்களை பெற்ற இதை உணர்ந்தார். அவர் கேள்வி கேட்பதற்கு எதிராக பிற்கால பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து பலமாக நம்புகிறார் என உணர்ந்தார். அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளும் சபையில் சேர்ந்தனர். கடந்த ஆண்டில் நான் அவரை பார்த்தபோது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். சபையின் தமோலோ கானா சேகரத்தின் பணி புரிந்தார். அவர் சொல்கிறார், சபை என்னை வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இது இந்த சுவிசேஷம் என்னை நடத்தியதற்கு நான் சர்வ வல்ல தேவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நமது கூடம் இடங்களில் ஒன்றில் தனது நண்பர் தலைமை கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது மற்றொரு கானாக்காரன் ஆல்பிரட் டேவிஸ் ஒரு நண்புடன் வந்தார். தனது நண்பர்கள் காத்து கொண்டிருப்ப போது அருகில் கண்டெடுத்த புத்தகத்தை ஆல்பிரட் வாசித்தார். கூட்டம் முடிந்தவுடன் ஆல்பிரட் புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்து போக விரும்பினார். அப்புத்தகத்தை மட்டுமல்ல மர்மன் புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ள அவர் அனுபவித்தார். அவர் வீடு சென்றவுடன் மர்மன் புத்தகத்தை வாசிக்க தொடங்கினார். மெழுகு வரத்தி வெளிச்சத்தில் அதிகாலை 3 மணி வரை வாசித்தார். அவர் வாசித்தாலும் உணர்த்தாலும் மேற்கொள்ளப்பட்ட அநேக இரவுகள் வாசித்தார் ஆல்பிரட். இப்போது சபை அங்கத்தினார். அவருக்கு 10 வயதான போது ஏஞ்சலோ இஸ்கார்ஃபுலோ தன் சொந்த நாடான இத்தாலி இறையில் கல்வியை தொடங்கினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரது விசுவாசம் குறைய தொடங்கியது. அதிகம் படிக்க அதிக கவலை அடைந்தார். அவர் படித்தும் உணர்ந்தும் இயேசு மற்றும் அவரது முற்கால அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்ட உண்மையான கட்டுப்பாடுகளிலிருந்து ஒரு பொதுவான மத மாறுபாடு இருக்கிறது என அவர் திருப்தி அறிவிப்பதே. ஏஞ்சிலோ பல்வேறு விசுவாசங்களும் தேவனின் உண்மையான மதத்தை தேடினார். ஆனால் அநேக ஆண்டுகளாக திருப்தி இல்லாமல் விடப்பட்டார். ஒரு நாள் ஊழியர்கள் போதிக்க கூடுதல் ஜனங்களை கண்டுபிடிக்க உதவி செய்து கொண்டிருந்த 2 சபை அங்கத்தினர்களை கண்டுபிடித்தார். அவர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய செய்தியை ஆனந்தமாக கேட்டார். அன்று மாலை புத்தகத்தை வாசித்து தொடங்கினார். ஆனந்தத்தால் மேற்கொள்ளப்பட்டார். மர்மன் புத்தகத்தை அநேக வருடங்களாக தேடிய சத்தியத்தை அவர் கண்டுபிடிப்பார் என ஆவியின் மூலமாக தேவன் ஏஞ்சலோவுக்கு ஒரு உள்ள ஆர்ந்த உறுதியை கொடுத்தார். ஆனால் பூமியில் தேவனின் உண்மையான சபை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டது எனவும் கற்றுக்கொண்டார். சிறிது காலத்தில் பின் எஞ்சில் அவர் சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார். நான் முதலில் அவரை சந்தித்த போது அவர் ரமணி இத்தாலி கிளையின் தலைவராக இருந்தார். மர்மன் புத்தகத்திலிருந்து நிக்கோலஸும் ஆல்ஃபிரட் ஏஞ்சலோவும் என்ன அனுபவம் பெற்றார்களோ அது வார்லிபி பிராட்டின் அனுபவத்தை நினைவுகூட்டும். நான் புத்தகத்தை ஆர்வத்துடன் திறந்தேன். நான் முழுவதும் படித்தேன். சாப்பிடுவது பாரமாக இருந்தது. உணவின் மேல் ஆசையோ இல்லை. இரவு வறந்த போது துக்கமும் பாரமானது. தூங்குவதை விட வாசிக்க விரும்பினேன். நான் வாசித்த போது கர்த்தருடைய ஆவி என் மீது இருந்தது. ஒரு மனுஷன் தான் இருப்பதை உணர்ந்து அறிவது போல் தெளிவாக இருந்தது. என் வாழ்க்கையில் துயரங்கள், தியாகங்கள் மற்றும் பாடுகள் அனைத்தையும் விலை கொடுப்பதை விட போதுமாடி நான் மகிழ்ச்சி அடைந்தேன் போல என் ஆனந்தமும் முழுமையார்ந்தது. சிலருக்கு திறந்த முதல் முறையே மர்மன் புத்தகத்தோடு வல்லமையான அனுபவம் பெறுகிறார்கள். ஆனால் பிறருக்கு தான் உண்மை பற்றி சாட்சி அவர்கள் வாசித்து ஜெபிக்கும் போது மெதுவாக வருகிறது. நான் முதலில் ஒரு 17 வயது வேத பாட வகுப்பு மாணவனாக மர்மன் புத்தகத்தை வாசித்தேன். அந்த நடந்த சரியான நேரத்தை அல்லது இடத்தை நான் சொல்ல முடியாது. ஆனால் வாசித்த போது எங்கேயோ நான் ஏதோ ஒன்றை உணர்ந்து தொடங்கினேன். புத்தகத்தை நான் திறந்து ஒவ்வொரு முறையும் ஒரு இதமான உணர்வு ஆவியும் இருந்தன. நான் வாசிப்பதை தொடர்ந்த போது உணர்ச்சி அதிகமானது. இன்று வரை அந்த உணர்ச்சி தொடங்குகிறது. மர்மன் புத்தகத்தை நான் திறக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு வீசியை அழுத்துவது போல் இருக்கிறது. ஆவி எனது இருதயத்துக்குள் ஆத்மாவினும் பெருங்குகிறது. ஆனால் பிறருக்கு அதிக படிப்புக்கு ஜெபத்துக்கும் பிறகு மர்மன் புத்தகம் பற்றி சாட்சி மெதுவாக வருகிறது. அது உண்மையானதா என அறிய மர்மன் புத்தகத்தை வாசித்து ஒரு நண்பன் எனக்கு உண்டு. மரோனியாவில் உள்ள அழைப்பை உண்மையான இருதயத்தோடு, உண்மையான நோக்கத்தோடும், கிறிஸ்துவில் விசுவாசத்தோடும் மர்மன் புத்தகம் உண்மையா என தேவனிடம் கேட்க பயன்பட்டது நான். ஆனால் அவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆவிக்குறி பதிலை உடனே பெறவில்லை. எனினும் ஒரு நாள் அந்த சிந்தனையுடன் சாலையில் ஒரு கார் ஓட்டி கொண்ட போது மர்மன் புத்தகத்தின் உண்மையை பற்றி ஆவி அவனுக்கு சாட்சி கொடுத்தது. மிக மகிழ்ச்சி. இது உண்மை. நாம் முதலில் திறந்த போது அல்லது கொஞ்சம் காலமாக மர்மன் புத்தகம் பற்றி நமது சாட்சி வந்தாலும் நாம் அதை தொடர்ந்து வாசித்து அதன் போதனைகளை பயன்படுத்தினால் நாம் வாழ்நாள் முழுவதும் செல்வாக்கு ஏற்படுத்தும். தலைவர் எஸ்ரா டாஃப் பென்சன் போதித்தார், புத்தகத்தை நீங்கள் கருத்தாய் படித்து தொடங்கி கனமே உங்களை வாழ்க்கையில் வழி தேடக்கூடிய வல்லமையும் இப்புத்தகத்தில் உள்ளன. சோதனைகளை எதிர்க்க நீங்கள் அதிக ஆற்றல் பெறுவீர்கள். ஏமாற்றத்தை தவிர்க்க ஆற்றல் பெறுவீர்கள். இச்செய்தியை பெறுகிற ஒவ்வொருவரையும் இன்று இக்கூட்டத்தில் கூடியுள்ள ஆராணி ஆசீர்வாதம் தரித்தவர்களை உள்ளிட்டவர்களையும் மர்மன் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஊக்குவித்த போல மர்மன் புத்தகத்தை வாசியுங்கள். அதன் போதனைகளை சிந்தியுங்கள். அது உண்மையா என பரலோக பிதாவை கேளுங்கள். அந்த முறையின் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனின் ஆவியை உணர்வீர்கள். மர்மன் புத்தகம் உண்மையானது. ஜோசப் ஸ்மித் தேவனின் தீர்க்கதரிசி, இன்று பூமியில் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை உண்மையானது என அந்த ஆவி உங்கள் சாட்சியின் பக்கமாக இருக்கும். அந்த சாட்சி சோதனைகளை எதிர்க்கும் உங்களுக்கு உதவும். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பிரயாசப்பட வேண்டும் என்று அந்த மகா அழைப்புகள் உங்களுடன் ஆயத்தப்படுத்தும். உங்கள் விசுவாசத்துக்கும் சவால் விட பயன்படுத்தும் குற்றச்சாட்டுகளும் மற்றும் பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது உறுதியான நங்கூரமாக இருக்கும். உடனடியாக உங்கள் பதில் சொல்ல முடியாது. கேள்விகளால் நீங்கள் சவால் விடப்படும் போது அது கண்மலை போன்ற உறுதியான ஆஸ்திவாரமாக இருக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வாசிக்கும் போது மீண்டும் மீண்டும் உங்கள் சாட்சியை மறு உறுதி செய்து நீங்கள் பரிசுத்த ஆவியின் உறுதிப்பட்டை பெறுவீர்கள். இச்செய்தியை கேட்கிற அல்லது வாசிக்கிற எல்லா பெற்றோரையும் உங்கள் வீட்டில் மர்மன் புத்தகத்தை ஒரு முக்கிய அங்கமாக ஊக்கிவிடுகிறேன். எங்கள் பிள்ளைகளை வளர்ந்த போது நாங்கள் காலை உணர்வு சாப்பிடும் போது மர்மன் புத்தகத்திலிருந்த வாசித்தோம். இதுதான் நாங்கள் பயன்படுத்திய புக்மார்க். முன்பக்கத்தில் நாம் மர்மன் புத்தகம் வாசிக்கும் போது நம்மீது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் என்று தலைவர் பென்சன் வாக்களித்த மேற்கொள்ள உள்ளது. பின்புறம் முன்பின் பிரதான தலைமையின் ஆலோசகர் இருந்த தலைவர் மார்னி ஜி ரோம்னிடம் வாக்குத்தத்தம், நம் வீடுகள் பெற்றோர் தாங்களும் தாங்கள் பிள்ளைகளுடனும் ஆவி நமது வீடுகளிலும் அங்கு வாசிப்பவர்களுக்கு ஊடுருவோம். என் நண்பன் அன்புடன் ஞானத்துடனும் ஆலோசனைகளை பிள்ளைகளை தாங்கள் பெற்றோர் என் ஆலோசனைகளுக்கு அதிக பொறுப்பாகவும் கீழ்ப்பணிந்தும் இருப்பார்கள். நீதி ஆசீர்வதி அதிகாரிக்கும் வலிப்பான சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து நமது வீடுகளிலும் வாழ்க்கையிலும் விசுவாசமும் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் துய அன்பாகி தயலாகவும் இருந்திருக்கும். இப்போது எங்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு சென்று தாங்கள் சொந்த குடும்பங்களை பரிமாறிக்கும் போது அநேக ஆண்டுகளாக பின்பு தலைவர் ராமணியின் வாக்குத்தத்தம் நிறைவேற இருப்பதை காணலாம். எங்கள் குடும்பம் பரிபூர்ணமாக இல்லை, ஆனால் மர்மன் புத்தகத்தின் வல்லமையும் அது கொண்டு வந்துள்ள ஆசீர்வாதங்களும் எங்கள் முழு குடும்பத்தினரின் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் சாட்சி கொடுக்க முடியும். ஒருவேளை மர்மன் புத்தகத்தின் மகத்தான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதன் தாக்கமாக இருக்கலாம். அது அவரது மற்றும் அவரது மீட்கு ஊழியத்தின் பலத்து சாட்சி. அதன் மூலம் அவரது பாவ நிவர்த்தியின் மகத்துவத்தை வல்லமையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அது அவரது கோட்டுப்பாடை தெளிவாக போதிக்கிறது. நெபியார்களிடம் உயர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வருகையை விவரிக்கிற மகத்தான பக்கங்களில் அந்த ஜனங்கள் அவரை நேசிப்பதையும் ஆசீர்வாதங்களையும் போதையும் பார்த்து அனுபவிக்கிறோம். நான் மர்மன் புத்தகத்தின் வல்லமை குறித்து சாட்சியளிக்கிறேன். ஆங்கிலத்திலோ இத்தாலியிலோ அல்லது பிரான்ஸ் அச்சடிக்கப்பட்டதோ அல்ல மின்னுரிவு கருவி மூலமோ வாசித்தாலும் என் வாழ்க்கையில் அது அதிகாரிகளிலிருந்தும் வசனங்களிலிருந்தும் பொங்குகிற அந்த அற்புதமான ஆவி கண்டிருக்கின்றேன். கிறிஸ்துவிடம் நெருங்கி நாம் ஊக்குவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.